வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ரிஜியா பேசுகிறேன். பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 11, திடம் பிரவேசம். இந்நாளில் கும்பகோணம் என்ற பெயரால் ஆங்கில அகராதியில் கூட இடம்பெற்றிருக்கும் நகரம் நம்முடைய கதை நடந்த காலத்தில் குடந்தை எனும் குடமுழுக்கு என்றும் வழங்கப்பட்டு வந்தது. புண்ணியஸ்தல மகிமையன்றி குடந்தை ஜோதிடராலும் அது புகழ்பெற்றுதான் இருந்தது. குடந்தை சற்று தூரத்தில் தென்மேற்கு திசையில் சோழர்களின் இடைக்கால தலைநகரமாக பழையாறை விளங்கியது. வானை அலாவிய அரண்மனை மாடங்களுடன் ஆலய கோபுரங்களுடனும் கம்பீரமாக காட்சியளித்து வந்தது. பழையாறை அரண்மனைகளில் வசித்து வந்த அரச குடும்பத்தினர் அனைவருடைய ஜாதகங்களையும் குடந்தை ஜோதிடர் சேகரித்து வைத்திருந்தார். அப்படி சேகரித்து வைத்திருந்த ஜாதகங்களை புரட்டித்தான் கொடும்பாளூர் இளவரசி வானாதியின் ஜாதகத்தையும் அவர் கண்டெடுத்தார். சிறிது நேரம் ஜாதகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தார். பிறகு ஜோதிடர் வானாதியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். திரும்ப ஜாதகத்தையும் பார்த்தார். இப்படி மாற்றி மாற்றி பார்த்து கொண்டே இருந்தாரே தவிர வாயை திறந்து ஒண்ணுமே சொல்லல. என்ன ஜோசியரே, ஏதாவது சொல்ல போகிறீரா இல்லையா அப்படின்னு குந்தவை கேட்ட பிறகுதான் சுயநினைவிற்கு வந்தார். தாயே, என்னத்த சொல்வது, எப்படி சொல்வது? முன்ன ஒரு தடவை தற்செயலா இந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். என்னாலேயே நம்ப முடியவில்லை. இப்படியும் இருக்க முடியுமா அப்படின்னு சந்தேகப்பட்டு விட்டேன். உடனே இதை எடுத்தும் வச்சிட்டேன். இப்போது இந்த பெண்ணின் திருமுகத்தையும் இந்த ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்கும்போது திகைக்க வேண்டியதா இருக்கிறதம்மா. திகையும் திகையும், போதுமான வரை திகைத்து விட்டு பிறகு எதையாவது குறிப்பாக சொல்லும். இது மிகவும் அதிர்ஷ்டமான ஜாதகம் தாயே. தாங்கள் எதுவும் வித்தியாசமாக நினைத்து கொள்ள மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன், சொல்கிறேன். தங்களுடைய ஜாதகத்தை காட்டிலும் கூட இது ஒருபடி மேலானது. இந்த மாதிரி அதிர்ஷ்ட ஜாதகத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லையம்மா. இப்போது குந்தவை தேவி புன்னகை புரிந்து வானாதியோ வெக்கப்பட்டவளாய் காணப்பட்டார். அக்கா, இந்த துரதிருஷ்டக்காரியை போய் இவர் உலகத்திலேயே இல்லாத அதிர்ஷ்டக்காரி என்கிறாரே, இப்படித்தான் இருக்கும் இவர் சொல்லுவதெல்லாம் அப்படின்னு சலுத்துக்கிட்டா. அம்மா, என்ன சொன்னீர்கள்? நான் சொல்வது தவறானால் என்னுடைய தொழிலையே விட்டுவிடுகிறேன் பாருங்கள் என்றார் ஜோதிடர். வேண்டாம் ஜோதிடரே, வேண்டாம், அப்படியெல்லாம் செய்யாதீர்கள். ஏதோ நாலு பேருக்கு நல்ல வார்த்தையாக சொல்லி கொண்டிரும். ஆனால் வெறுமனே பொதுப்படையாக சொல்கிறீரே தவிர குறிப்பாக ஒன்றும் சொல்லவில்லையே. அதனாலே தான் இவள் சந்தேகப்படுகிறாள். குறிப்பாக சொல்ல வேண்டுமா? இதை சொல்கிறேன். 4 மாதத்திற்கு முன்னால் அபசகுணம் மாதிரி தோன்றக்கூடிய ஒரு காரியம் நடந்தது. ஏதோ ஒன்று தவறி விழுந்தது. ஆனால் அது உண்மையில் அபசகுணம் இல்லை தாயே. அதிலிருந்துதான் இந்த கோமகளுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் வரப்போகின்றன. வானதி, நான் முன்னமே சொன்னேன் பார்த்தாயடி அப்படின்னு குந்தவை தேவி சொல்ல, முன்னாலேயே இவருக்கு நீங்கள் சொல்லி வைத்திருப்பீர்கள் அக்கா, அப்படிதான் எனக்கு தோன்றுகிறது. பார்த்தீரா ஜோதிடரே இந்த பெண்ணின் பேச்சை? பேசட்டும் தாயே, இப்போது எது வேண்டுமானாலும் பேசட்டும். நாளைக்கு மன்னர் மன்னனை மணந்து கொண்டு அப்படி சொல்லுங்கள். இளம் பெண்களிடம் கல்யாணத்தை பற்றி பேசினால் அல்லவா அவர்கள் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதைத்தான் அம்மா நானும் சொல்ல விரும்புகிறேன். தாயே, திடீர் திப்பென்று கல்யாண பேச்சை எடுக்கக்கூடாதல்லவா? எடுத்தால் இந்த கிழவனுக்கு புத்தி கெட்டுவிட்டது அப்படின்னு கதை கட்டி விடுவார்கள். ஐயா, இவளுக்கு புருஷன் எங்கிருந்து வருவான், எப்போது வருவான், அவனுக்கு என்ன அடையாளம்? ஜாதகத்திலிருந்து இதையெல்லாம் சொல்ல முடியும் தானே? ஆஹா, நல்ல சொல்ல முடியுமே. சொல்ல முடியாமல் என்ன? ஜோதிடர் இப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் கவனித்து பார்த்தார். கவனித்து பார்த்தாரோ அல்லது கவனிப்பது போல் பாசாங்கு செய்தாரோ நமக்கு தெரியாது. பிறகு தலை நிமிர்ந்து நோக்கி, அம்மணி, இந்த இளவரசிக்கு கணவன் வெகு தூரத்திலிருந்து வரவேண்டியதில்லை, சமீபத்தில் தான் உள்ளான். ஆயினும் இந்த வீராதி வீரன் இப்போது இந்நாட்டில் இல்லை, கடல் கடந்து சென்றிருக்கிறான் தாயே. இதை கேட்ட உடனே குந்தவை வானாதியை பார்த்தார். வானாதியின் உள்ளத்தில் பொங்கிய உவகையை அவளை அடக்கி கொள்ள பார்த்தும் முடியவில்லை, முகம் காட்டி கொடுத்து விட்டது. சரி, அப்புறம் அவன் யார், என்ன குலம், தெரிந்து கொள்ள ஏதாவது அடையாளம் உண்டா? நன்றாக உண்டு. இந்த இளம்பெண்ணை மணந்து கொள்ளும் பாக்கியசாலியின் திருக்கரங்களில் சங்கு சக்கர ரேகை இருக்கும் அம்மா. மீண்டும் குந்தவை வானாதியை பார்த்தாள். வானாதியின் முகம் கவிழ்ந்து பூமியை பார்த்து கொண்டிருந்தது. அப்படியானால் இவளுடைய கைகளிலும் ஏதேனும் அடையாள ரேகை இல்லாமல் போகுமா என்ன அப்படின்னு குந்தவை கேட்க, தாயே, இவருடைய பாதங்களை எப்போதாவது தாங்கள் பார்த்ததுண்டா? என்ன ஜோசியரே, என்ன சொல்ல வருகிறீர்? இவளுடைய காலை பிடிக்கும்படி என்னை சொல்கிறீரோ என்ன? இல்லையம்மா, இல்லை இல்லை, அப்படியெல்லாம் நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு காலத்தில் 1000 மன்னர் குல பெண்கள், பட்ட மகிஷிகள், அரசிலங்குமாரிகள், ராணிகள், மகாராணிகள் இந்த பெண்ணரசியின் பாதங்களை தொடும் பாக்கியத்துக்காக தவம் கிடப்பார்கள் தாயே. அக்கா, இந்த கிழவர் என்னை பரிகாசம் செய்கிறார். இதற்காகவா என்னை இங்கே அழைத்து வந்தீர்கள்? எழுந்திருங்கள், போகலாம் என்று உண்மையாகவே பொங்கி வந்த கோபத்துடன் கூறினாள் வானதி. நீ என்னத்துக்கு பதறுகிறாயடி? சற்று அமர்ந்திரு. அவர் ஏதாவது சொன்னால் சொல்லி கொண்டு போகட்டுமே. அம்மா, நான் ஒன்றும் ஏதாவது சொல்லிவிடவில்லை. எல்லாம் இந்த ஜாதகத்தில் குறிப்பிட்டிருப்பதை தான் நான் சொல்கிறேன். பாத தாமரை என்று ஏதோ கவிகள் வர்ணிப்பார்கள். இந்த பெண்ணின் உள்ளங்காலையும் சிறிது காட்ட சொல்லுங்கள். அதில் செந்தாமரை இதழ்களின் ரேகை கட்டாயம் இருக்கும் தாயே. போதும் ஜோதிடரே, இவளை பற்றி இன்னும் ஏதாவது சொன்னால் என்னை கையை பிடித்து இழுத்து கொண்டு புறப்பட்டு விடுவாள். இவளுக்கு வாய்க்கப் போகும் கணவனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அடடா, நன்றாக சொல்கிறேன் தாயே. இவளை கைப்பிடிக்கும் பாக்கியவான் வீராதி வீரனாயிருப்பான். நூறு நூறு போர்க்களங்களில் முன்னணியில் நின்று வாகை மாலை சூடுவான். மன்னாதி மன்னனாயிருப்பான். ஆயிரம் ஆயிரம் அரசர்கள் போற்ற சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்தில் பன்னெடுங்காலம் வீற்றிருப்பான். நீர் சொல்வதை நான் நம்பவில்லை. அது எப்படி நடக்க முடியும்? அப்படின்னு கேட்ட குந்தவை தேவியின் முகத்திலே ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஐயமும் கவலையும் கலந்து தாண்டவம் ஆடியது. நானும் நம்பவில்லை அக்கா, இவர் எதையோ நினைத்து கொண்டு பேசுகிறார். இப்படி சொன்னால் தங்களுக்கு சந்தோஷமாயிருக்கும் இல்லையா? அதற்காக தான் கூறுகிறார் என்றாள் வானதி. இன்னும் நீங்கள் நம்பாவிட்டால் பாதகமில்லை தாயே. ஒரு காலத்தில் நம்புவீர்கள். அப்போது இந்த ஏழை ஜோதிடனை மறந்து விடாதீர்கள் அம்மா. அக்கா, நாம் போகலாமா அப்படின்னு வானதி கேட்க, அவளுடைய கரிய விழிகளின் ஓரங்களில் இரு கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்து கொண்டிருந்தன. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிடுகிறேன் தாயே, அதை மட்டும் கேட்டுவிட்டு புறப்படுங்களேன். இந்த இளவரசியை மணந்து கொள்ளப் போகும் வீரனுக்கு எத்தனை எத்தனையோ அபாயங்களும் கண்டங்களும் ஏற்படும். பகைவர்கள் பலர் உண்டு. ஐயோ, என்ன சொல்கிறீர்கள்? பாதகமில்லை, ஆனால் அவ்வளவு அபாயங்களும் கண்டங்களும் முடிவில் பறந்து போகும். பகைவர்கள் படுநாசம் அடைவார்கள். இந்த தேவியை அடையும் நாயகன் எல்லா தடைகளையும் மீறி மகோன்னத பதவியை அடைவான். இதைவிட முக்கியமான செய்தி ஒன்று உண்டு தாயே. நான் வயதானவன், ஆகையால் உள்ளதை ஒழிக்காமல் அப்படியே விட்டு சொல்கிறேன். இந்த பெண்ணின் வயிற்றை நீங்கள் ஒரு நாள் பாருங்கள். அதில் ஆளிலையின் ரேகைகள் இல்லாவிட்டால் நான் இந்த ஜோதிட தொழிலையே விட்டுவிடுகிறேன் அம்மா. ஆளிலையின் ரேகையில் என்ன விசேஷம் ஜோதிடரே? ஆளிலையின் மேல் பள்ளி கொண்ட பெருமாள் யார் என்பது தெரியும் தானே? அந்த மகாவிஷ்ணுவின் அம்சத்துடன் இவள் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறப்பான். இவளுடைய நாயகனுக்காவது பல இடைஞ்சல்கள், தடங்கல்கள், அபாயங்கள், கண்டங்கள் என்று எல்லாம் உண்டு. ஆனால் இந்த பெண்ணின் வயிற்றில் அவதரிக்கப் போகும் குமாரனுக்கு தடங்கள் என்பதே கிடையாதம்மா. அவன் நினைத்ததெல்லாம் கைகூடும், எடுத்ததெல்லாம் நிறைவேறும். அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும், அவன் கால் வைத்த இடமெங்கும் அவனுடைய ஆட்சிக்கு உள்ளாகும் தாயே. அவன் கண்ணால் பார்த்த இடமெல்லாம் புலிக்கொடி பறக்கும். இவளுடைய குமாரன் நடத்தி செல்லும் சைனியங்கள் பொன்னி நதியின் புதுவெள்ளத்தை போல் எங்கும் தங்கு தடையின்றி செல்லும் தாயே. ஜெயலட்சுமி அவனுக்கு கை கட்டி நின்று சேவகம் புரிவாள். அவன் பிறந்த நாட்டின் புகழ் மூலகம் பரவும். அவன் பிறந்த குலத்தின் கீர்த்தி உலகம் உள்ள அளவும் நின்று நிலவும். இந்த மாதிரி ஜோதிடர் ஆவேசம் வந்தவர் போல் சொல்லி வரும்போது குந்தவை தேவி அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டு அவர் கூறிய வார்த்தைகளை ஒன்று விடாமல் விழுங்குபவள் போல் அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தாள். அக்கா அப்படின்னு தீனமான ஒரு குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். எனக்கு என்னமோ செய்கிறதக்கா அப்படின்னு மேலும் ஒரு தீனமான குரலுடன் வானதி சொல்லிவிட்டு திடீரென்று மயக்கம் அடைந்து தரையில் விழுந்து விட்டால் வழக்கம் போல். ஜோசியரே, சீக்கிரம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் அப்படின்னு குந்தவை சொல்லிவிட்டு வானதியை தூக்கி மடியில் போட்டு கொண்டாள். ஜோதிடர் தண்ணீர் கொண்டு வந்தார். குந்தவை தண்ணீரை வாங்கி வானதியின் முகத்தில் தெளித்தாள். ஒன்றும் நேராதம்மா, கவலைப்படாதீர்கள் அப்படின்னு ஜோதிடர் சொல்ல, ஒரு கவலையும் இல்லை ஐயா, இவளுக்கு இது வழக்கம்தான். இந்த மாதிரி இதுவரையில் ஐந்தாறு தடவை ஆகிவிட்டது. சற்று போனால் கண் விழித்து எழுந்திருப்பாள். எழுந்ததும் இது பூலோகமா கைலாசமா அப்படின்னு கூட கேட்பாள். இப்படி குந்தவை சொன்னவுடன் பிறகு சிறிது மெல்லிய குரலில், ஜோசியரே, முக்கியமாக ஒன்று கேட்பதற்காகவே உங்களிடம் வந்தேன். நாடு நகரங்களிலே சில காலமாக ஜனங்கள் ஏதேதோ பேசிக் கொள்கிறார்களாமே. வானத்தில் சில நாளாக வால் நட்சத்திரம் தோன்றுகிறதே, இதெல்லாம் உண்மையில் ஏதேனும் பொருள் உண்டா? ராஜ்யத்துக்கு ஏதாவது ஆபத்து உண்டா? மாறுதல் குழப்பம் ஏதேனும் ஏற்படுமா அப்படின்னு இளைய பிராட்டி வருத்தத்தோடு கேட்டாள். அதை மட்டும் என்னை கேட்காதீர்கள் தாயே. தேசங்கள், ராஜ்யங்கள், ராஜாங்க நிகழ்ச்சிகள் இவற்றுக்கெல்லாம் ஜாதகமும் கிடையாது, ஜோசியமும் சொல்ல முடியாதம்மா. நான் பயின்ற வித்தையில் அதெல்லாம் வரவில்லை. ஞானிகளும் ரிஷிகளும் மகான்களும் யோகிகளுமே ஒருவேளை ஞான திருஷ்டியில் பார்த்து சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் இந்த ஏழைக்கு அந்த சக்தி கிடையாது தாயே. ராஜரிக காரியங்களில் நாலு நட்சத்திரம், ஜாதகம், ஜோசியம் எல்லாம் சக்தியற்று போய் விடுகின்றன. ஜோசியரே, மிக சாமர்த்தியமாக பேசுகிறீர். ராஜாங்கத்துக்கும் ஜாதகம் பார்க்க வேண்டாம், ஆனால் என் தந்தையை பற்றி, சகோதரர்களை பற்றியும் சற்று பார்த்து சொல்லலாம் அல்லவா? அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் ராஜாங்க ஜாதகத்தை பார்ப்பது போல் ஆகிவிடும் அல்லவா? நல்லது தாயே, சாவகாசமாக இன்னொரு நாள் பார்த்து சொல்கிறேன் அம்மா. பொதுவாக இது குழப்பங்களும் அபாயங்களும் நிறைந்த காலம். எல்லோருமே சிறிது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுதான். சரி ஜோசியரே, என் தந்தை சக்கரவர்த்தி பழையாறையை விட்டு தஞ்சாவூருக்கு போனதிலிருந்து எனக்கு ஒரே கவலையாய் இருக்கிறது. தாயே, முன்னமே சொன்னேனே, மகாராஜாவுக்கு பெரிய கண்டம் இருக்கிறது. தங்கள் குடும்பத்துக்கும் பெரிய அபாயம் இருக்கிறது. துர்காதேவியின் அருள் மகிமையினால் எல்லாம் நிவர்த்தியாகும். அக்கா, நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு வானதி தீன குரலில் கேட்டாள். குந்தவியின் மடியில் தலை வைத்து படுத்திருந்த வானதி கன்னிமைகளை வண்டின் சிறகுகளைப் போல் கொட்டி மலர மலர விழித்தாள். கண்மணி, இன்னும் நாம் இந்த பூலோகத்திலே தான் அம்மா இருக்கிறோம். சொர்க்கலோகத்துக்கு அழைத்து போக புஷ்பக விமானம் இன்னும் வந்து சேரவில்லை. எழுந்திரு, நம்முடைய குதிரை பூட்டிய ரதத்திலேயே ஏறிக்கொண்டு அரண்மனைக்கு போகலாம் என்றாள் குந்தவை. வானதி எழுந்து உட்கார்ந்து கொண்டு, நான் மயக்கம் போட்டு விழுந்து விட்டேனோ என்றாள். மயக்கம் போடவில்லை, அக்காவின் மடியில் படுத்து சற்று தூங்கி விட்டாய். தாளாட்டு கூட பாடினேன், உன் காதில் விழவில்லையோ? கோபிக்காதீர்கள் அக்கா, என்னை அறியாமலேயே தலை கிறுகிறுத்து விட்டது. கிறுகிறுக்கும் கிறுகிறுக்கும் இந்த மாதிரி ஜோசியம் எனக்கும் அப்படி ஒருத்தர் சொல்லியிருந்தால் எனக்கு கூட தான் தலை கிறுகிறுத்திருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை அக்கா, இவர் சொன்னதை எல்லாம் நான் நம்பிவிட்டேனா என்ன? நீ நம்பினாயோ நம்பவில்லையோ, ஆனால் ஜோசியர் பயந்தே போய்விட்டார். உன்னை போல் ஒரு பயங்கொல்லியை இனிமேல் எங்கும் அழைத்து போகக்கூடாதம்மா. நான் தான் ஜோதிடரிடம் வரவில்லை என்று அப்போதே சொன்னேனே அக்கா. நீங்கள் தானே? ஆமாம் ஆமாம், என் குற்றம்தான். எழுந்திரு, போகலாம். வாசல் வரையில் 4 அடி நடக்க முடியுமா? இல்லாவிட்டால் இடுப்பில் எடுத்து வைத்து கொண்டு போக வேணுமா? நீயே சொல் அதையும். வேண்டாம் வேண்டாம், நன்றாக என்னால் நடக்க முடியும். இதை மற்றும் நன்றாக பேசு. சற்று பொறுங்கள் தாயே, தேவியின் பிரசாதம் தருகிறேன், வாங்கி கொண்டு போங்கள். அப்படி என்று ஜோசியர் சொல்லிவிட்டு ஓலைச்சுவடியை கட்டத் தொடங்கினார். ஜோசியரே, எனக்கு என்னவெல்லாமோ சொன்னீர்கள், அக்காவுக்கு மட்டும் ஒன்றும் சொல்லவில்லையே அப்படின்னு வானாதி கேட்க, அம்மா, இளைய பிராட்டிக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். புதிதாக சொல்ல என்ன வேண்டும்? அக்காவை மணந்து கொள்ளப் போகும் வீராதி வீரரை பற்றிதான். அசகாயசூரர், அதையும் சொல்லு. அதனால் என்ன சந்தேகம்? மகாபராக்கிரமசாலி, ராஜகுமாரர், ஆமாம், 32 சமுந்திரிகா லட்சணமும் பொருந்தியவர். புத்தியில் பிரகஸ்பதி, விந்தையில் சக்கரவர்த்தி, வித்தையில் சரஸ்வதி, அழகிலே மன்மதன், ஆற்றலில் அர்ஜுனன். இளைய பிராட்டிக்கு ஏற்ற அந்த சுகுமாரனான ராஜகுமாரர் எங்கிருந்து எப்போது வருவார்? வருகிறார் தாயே, வருகிறார். கட்டாயம் வரப்போகிறார். அதுவும் அதி சீக்கிரத்திலேயே வருவார். பாருங்களேன், எப்படி வருவார்? குதிரை மேல் வருவாரா, அல்லது ரதத்தின் மேல் ஏறி வருவாரா, யானை மேல் வருவாரோ, கால்நடையாக வருவாரா, அல்லது நேரே ஆகாசத்திலிருந்து கூரியை பொத்து கொண்டு வந்து குதித்து விடுவாரா அப்படின்னு குந்தவை தேவி கேலியாக கேட்டார். அக்கா, குதிரை காலடி சத்தம் கேட்கிறது, சற்று கேளுங்களேன் என்று வானதி சிறிது பரபரப்புடன் சொன்னாள். ஒருவருக்கும் கேளாதது உனக்கு மாத்திரம் கேட்கும். அதிசயமாய் கேட்குமடி உனக்கு. இல்லை, வேடிக்கைக்காக சொல்லவில்லை. இதோ நன்றாக கேளுங்கள். உண்மையாகவே அப்போது வீதியில் குதிரை ஒன்று விரைந்து வரும் காலடி சத்தம் கேட்டது. கேட்டால் என்னடி? குழந்தை பட்டினத்தில் வீதிகளில் குதிரை போகாமலாயிருக்கும் என்றாள் குந்தவை. இல்லை, இங்கே வருகிறது மாதிரி தோன்றுகிறதக்கா. உனக்கு ஏதாவது விசித்திரமாகவே தோன்றும். எழுந்திருவா, போகலாம். இந்த சமயத்தில் அந்த வீட்டின் வாசலில் ஏதோ குழப்பமான சப்தம் கேட்டது. குரல் ஒழிகள் கேட்டன. இதுதானே ஜோசியர் வீடு? ஆமாம். நீ யார்? ஜோசியர் இருக்கிறாரா? கேட்டதற்கு பதில் சொல்ல போகிறாயா இல்லையா? உள்ளே போகக்கூடாது. அப்படித்தான் போவேன். போவாய் என்றால் நான் விட்டால்தானே? விடமாட்டேன். ஜோசியரை பார்க்க வேண்டும், வழிய வீடு. அப்புறம் வா. அப்புறம் எல்லாம் வர முடியாது, எனக்கு மிக்க அவசரம். அடே, நான் சொல்வதை கேள். நில், இதோ பார், சற்று விலகி போய்விடு. தடுத்தாயோ உன்னை கொன்று விடுவேன். நான் ஜோசியரை பார்த்தே ஆக வேண்டும். கடவுளே! ஐயோ, வேண்டாம் வேண்டாம், உள்ளே போகாதீர்கள் ஐயா. இத்தகைய குழப்பமான கூச்சல் நெருங்கி நெருங்கி கேட்டது. படார் என்று வாசற் கதவும் திறந்தது. அவ்வளவு பிரமாதமான தடபுடலுடன் ஒரு வாலிபன் உள்ளே திரும்பிரவேசம் செய்தான். அவனை பின்னாலிருந்து தோள்களை பிடித்து இழுக்க ஒருவன் முயன்று வாலிபன் திமிரி கொன்று வாசற்படியை கடந்து உள்ளே வந்தான். வந்த வாலிபன் யார் என்று நேயர்கள் யூகித்திருப்பீர்கள். நமது வீரன் வந்தியத்தேவன்தான். வீட்டுக்குள்ளே இருந்த 3 பேர்களின் கண்களும் ஏக காலத்தில் அவ்வீரனை பார்த்தன. வந்தியத்தேவனும் உள்ளே இருந்தவர்களை பார்த்தான். இல்லை இல்லை, உள்ளே இருந்தவர்களின் ஒருவரை மட்டும்தான் பார்த்தான். அதுவும் கூட இல்லை, குந்தவை தேவியை முழுவதும் பார்க்கவில்லை. அவளுடைய பொன்முகத்தை மட்டுமே பார்த்தான். முகத்தையாவது முழுமையாக பார்த்தானோ என்றால் அதுவும் இல்லை. வியப்பினால் சிறிது விரிந்திருந்த அவளுடைய பவள செவ்வாயின் இதழ்களை பார்த்தான். கம்பீரமும் வியப்பும் உறும்பும் சிரிப்பும் ததும்பியிருந்த அவளுடைய அகன்ற கண்களை பார்த்தான். கன்னிமைகளையும் கரிய புருவங்களையும் பார்த்தான். குங்கும சிவப்பாக குழிந்த கன்னங்களை உற்று பார்த்தான். சங்கையொத்த வழுவழுப்பான கழுத்தை பார்த்தான். இவ்வளவையும் ஒரே சமயத்தில் தனித்தனியாக பார்த்தான். தனித்தனியாக அவை அவன் மனதில் பதிந்துவிட்டன. இதெல்லாம் சில வினாடி நேரம்தான். உடனே சற்றென்று திரும்பி ஜோதிடருடைய சீடனை நோக்கி, ஏனப்பா, உள்ளே பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று நீ சொல்லக்கூடாதா என்ன? சொல்லியிருந்தால் நான் இப்படி வந்திருப்பேனா? அப்படின்னு கேட்டுக்கொண்டே சீடனை மறுபக்கம் தள்ளி கொண்டு வாசற்படியை மீண்டும் கடந்தான். இருந்தாலும் வெளியில் போவதற்குள் இன்னும் ஒரு தடவை குந்தவே தேவியை உற்று பார்த்துவிட்டுதான் சென்றான். அடேயப்பா, புயல் அடித்தது போல் ஓய்ந்து போய்விட்டதே இப்போது என்றாள் குந்தவை பிராட்டி. இன்னும் ஓய்ந்தபாடில்லை, அதோ கேளுங்கள் அக்கா என்றாள் கொடும்பாலூர் இளவரசி. வாசலில் இன்னமும் வந்தியத்தேவனும் ஜோதிடரின் சீடனும் தர்க்கம் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஜோசியரே, இவர் யார்? தெரியாது தாயே, யாரோ அசலூர் போல் இருக்கிறது. பெரிய முரட்டு பிள்ளை என்று தோன்றுகிறது. குந்தவை திடீரென்று எதையோ நினைத்து கொண்டு கலகலவென சிரித்தார். எதற்காக அக்கா சிரிக்கிறீர்கள்? எதற்காகவா? எனக்கு வரப்போகும் மணாளன் குதிரையில் வரப்போகிறானா அல்லது யானை மேல் வரப்போகிறானா என்றெல்லாம் இவரை கேட்டோம் அல்லவா. இப்போது இவனை பார்த்துவிட்டு அதை நினைத்து சிரித்தேன். இப்போது வானதிக்கும் சிரிப்பு தாங்க முடியாமல் வந்தது. இருவருடைய சிரிப்பும் கலந்து அலை அலையாக எழுந்தது. வெளியில் எழுந்த சச்சரவு சத்தம் கூட இந்த இரு மங்கையரின் சிரிப்பில் அடங்கி போய்விட்டது. ஜோதிடர் அப்போது மௌன சிந்தனையில் ஆழ்ந்தவராய் அரச குமாரிகள் இருவருக்கும் குங்குமம் கொடுத்தார். பெற்றுக்கொண்டு இருவரும் எழுந்தனர். வீட்டுக்கு வெளியே சென்றவுடன் ஜோதிடர் அவருடன் கூடவே வந்தார். வீட்டு வாசலில் சிறிது ஒதுங்கி நின்ற வந்தியத்தேவன் பெண்மணிகளை பார்த்ததும், மன்னிக்க வேண்டும், உள்ளே பெண்கள் இருக்கிறார்கள் என்று இந்த புத்திசாலி சொல்லவில்லை. ஆகையினால்தான் அப்படி அவசர அவசரமாக உள்ளே வந்துவிட்டேன். அதற்காக மன்னிக்க வேண்டும் அப்படின்னு நல்ல உரத்த குரலில் சொன்னான். குந்தவை மலர்ந்த முகத்துடன் குறும்பும் கேலியும் மிடுக்கும் ததும்பிய கண்களினால் வந்தியத்தேவனை ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தாள். ஒரு வார்த்தையும் மறுமொழி சொல்லவில்லை. வானதியை ஒரு கையில் பிடித்து இழுத்து கொண்டே ரதம் நின்ற ஆலமரத்தடியை நோக்கி சென்றார். குடந்தை நகரத்து பெண்களுக்கு மரியாதையே தெரியாது போலிருக்கிறது. ஏதடா, ஒரு மனிதன் வழியே வந்து பேசுகிறானே என்பதற்காக வாவது. ஒரு தடவை திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை பதில் சொல்லக்கூடாதா என்ன? அப்படின்னு வந்தியத்தேவன் கொஞ்சம் சத்தமாகவே அவர்களின் காதில் விழ வேண்டும் என்பதற்காகவே சொன்னான். ரதத்தில் குதிரையை பூட்டிய சாரதி ஆயத்தமாக நிறுத்தியிருந்தான். இளவரசிகள் இருவரும் ரதத்தில் ஏறி கொண்டதும் ரத சாரதியும் முன்னால் ஏறி கொண்டான். இப்பொழுது அரிசலாற்றங்கரையை நோக்கி விரைந்து சென்றது ரதம். வந்தியத்தேவன் ரதம் மறையும் வரையில் அவர்கள் போகும் வரை பார்த்து கொண்டிருந்தான். வந்தியத்தேவன் எதற்காக குழந்தை ஜோதிடரும் வந்திருக்கிறான்? என்ன ரகசியங்களை கேட்கப் போகிறான்? அவ்வளவு லேசில் ஜோதிடர் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவாரா என்ன? கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் நேயர்களே, நன்றி.